திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு சிவபுராணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இதிலிருந்துதான் தொடங்குது. என்ன தொடங்குதுன்னா, மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாயிருளை. அதையாலே வல்வினையன் தன்னை என்பது வினையை உடையது. உயிர்கள் என்று சொன்னால் வினையை உடையது. உயிர்கள் என்றால் கடவுள் என இல்லாதவன், வினையை நீங்கி விளங்கிய அறிவன் கடவுள். உயிர்கள் வந்து வினையை உடையது. உயிர்னா வினை உடையது. அந்த வினையினாலே என்ன உடையது என்றால் பிறவியை உடையது. வினைப்பறவி, வினைப்பறவி என்பது. ஆகவே அப்படி வல்வினை நல்வினை வேறு, வல்வினை வேறு. அப்படி நல்வினை இல்லாத தீவினை உடையவனாகிய என்னை மறைந்திட மூடிய, மறைந்திட மூடிய என்னை மறைந்திட மூடிய. அது என்னை மறைந்திட மூடியதான் ஆணவமலம். அதனால ஆன்மாவை சுத்தமா தெரியாதபடி மறைத்திருப்பது, அறிவு முழுவதையும் மறைப்பது ஆணவமலம். கொஞ்சம் வெளிச்சம் காட்டுவது மாயாமலம். ஆணவமலம் சுத்தமா அறிவு இல்லாமல் மூடிவிடும். மாயாமலம் கொஞ்சம் வெளிச்சம் போடும், கொஞ்சம் வெளிச்சம். அது நட்சத்திர வெளிச்சங்களை போல கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்து, விளக்கு வெளிச்சம் போல விடிவாமளவு விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்பது ஞான சாஸ்திரம். அதனாலே விடிகிற வரையிலும் விளக்கு வெளிச்சம் காட்டுதுவார். அது போல மாயாமலம், அந்த மாயாமல கருவிகளாலதான் இப்ப நம்ம வெளிச்சம் போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வெளிச்சம் போடுறதெல்லாம் மாயாமலத்தினாலதான். விளங்குதா? அதனால முழு அறிவு இல்லை நமக்கு, முழு அறிவு. ஆணவமலம் மறைச்சிருந்தது, கொஞ்சம் இந்த மாயாமலத்துல சேர்த்து நம்மள கொஞ்சம் அறிவு உண்டாகும்படியாக அறிவுடையவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அறிவுடையவனை போல நடிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையான அறிவு இல்லை, உண்மையான அறிவு இல்லை. அந்த முழுவதையும் மறைச்சிருக்கிறத கொஞ்சம் வெளிச்சம். இப்ப எப்படின்னா, ஒரு முன்ன ஜீரோ வாட்ஸா இருந்துச்சு, இப்ப என்னன்னா 20-25 கூட சொல்ல முடியாது, 20 வாட்ஸ்ல ஓடிட்டு மறைந்திட மூடிய. அதனால மறைந்திட என்பது ஆன்மாவினுடைய சுரூபம் தெரியாமல், தன் அறிவு விளங்காமல் அந்த ஆணவ மலத்துக்குள்ள முழுகி கிடக்கிறது. அந்த மலம் எத்தனை? 3. ஆணவம் கண்மம் ஆயி மும்மலங்களும் நமக்கு உண்டு, மும்மலங்களும் உண்டு. அது வந்து இந்த நெல் இருக்கிறது அல்லவா, அந்த நெல் வந்து ஆணவம் கண்மம் மாயை ஆன்மா எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. நெல்லுல ஆணவ மலம் இருக்குது, கண்ம மலம் இருக்குது, மாயாமலம் இருக்குது, ஆன்மா இருக்கு. உள்ள இருக்கிற அரிசி தான் ஆன்மா. அது மேல இருக்கிற தவிடு தான் மாயாமலம். தவிட்டுல அரிசி தெரியுது, சுத்தமாக தெரியல, அவ்வளவுதான் மாயா. அதான் மாயா. அந்த உமிதான் ஆணவ மலம், சுத்தமா முடியுது. அரிசி தெரியாதபடி உமி முளை இருக்குது பாருதுல, நெல்லுல முளை, அதான் கண்மம். நெல்லுல இருக்கிற முளை கண்மமலம், தவிடு மாயாமலம், அந்த உமி ஆணவ மலம். இது நல்லா புரியுதா? சுத்தமா பழிச்சுன்னு தெரியணும்னா மாயாமலமும் போயிடணும். அரிசி பழிச்சுன்னு தெரியுதுனா மாயாமலமும் போகணும். தவிடு வேற, உமி வேற, தெரியுமில்ல உங்களுக்கு? தவிடு வேற, உமி வேற. அத சுந்தரர் பொத்தினான்னு ஓயும்பார். பொத்தினான்னு ஓயாது இதனை பொருள் அறிந்தியன் ஓய்வு. அதனாலே வந்து இப்படி மூடிய இருளை மாயா, அப்படி மூடிய என்னை மறைந்திட மூடிய இருளை மாய, இருளை. அந்த ஆணவமலம் போகும்படியாக, ஆணவமலம் போகிறதுக்காக மாயாமலத்துல சேர்த்தாராம். முதல்ல வினைன்னு சொல்லிட்டார, அறம்பாவங்கிறதும் பின்னாடி வினைதான். அது கண்மமலம். அறம்பாவம் என்பதுதான் கண்மமலம். நல்வினை தீவினை, அறம் என்றால் நல்வினை, பாவம் என்றால் தீவினை. பாவ புண்ணியம், பாவம் புண்ணியம், அது நல்வினை தீவினை என்றும் சொல்லுவது. அதனாலே இப்படி மறந்திட மூடிய வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவென்று அருங்கயிற்றால் கட்டி. அதனால நல்வினை தீவினையாகிய கயிற்றினாலே கட்டி. எதற்கு செய்கிறார் என்று கேட்டால், அதனால இந்த முன்ன இருக்கிற மூலமலமாகிய ஆணவ மலம் போறதுக்காக இந்த மாயாமலம் கண்ணு மலத்தை சேர்க்கிறாராம். மாயாமலத்துல தான் இப்ப நம்ம விட்டுருக்கிறாரு, மாயாமலத்துல நம்ம விட்டுருக்கிறார். அது எதுக்குன்னு கேட்டா, இங்க வந்தா கொஞ்சம் அறிவு இருக்குது பாரு, இந்த அறிவை கொண்டு ஆகாத தன்னை அறியும்படியாக செய்வதற்காக. அது சாமானியம் இல்ல, எவ்வளவு பேர் அறியுற. ஆகவே அது எதுக்கு அப்படி செய்யறான்னா, அந்த ஆணவ மலம் ஆகி அடுக்க போக்குறதுக்காக இந்த அடுக்க சேர்க்கிறான்னு. ஆணவ மரம் அழுக்கு, மாயாமலமும் அழுக்கு, கண்ணு மலமும் அழுக்கு. அது எது போலன்னா, வஸ்திரத்துல உள்ள அழுக்க சாணமும் ஒவ்வொரு மண்ணமும் சேர்த்து நீக்குவது போல. சாணமும் ஒவ்வொரு மண்ணும் சேர்த்து நீக்கிறான் அல்லவா வண்ணான், அது போலன்னா. எழுமுடல் கரணம் மாதிரி, எழுமுடல் கரணம் மாதிரி, இவை மலம். பூராவும் மலந்தானே, பூராவும் மலந்தான் சொல்றாரு பின்னாடி. ஒன்பது வாயிலையும் ஒழுகுது மலங்கிறார். ஒன்பது வாயிலையும் மலம் ஒழுகுது, மலஞ்சூறு ஒன்பது. இப்படி ஒரு வீட்டை கட்டுவானா? அதனாலே அரம்பா மறைந்திடமுடிய மாயையினுடைய எழுமுடல் கரணம் மாதிரி இவை மலம். மலம் மலத்தார் கழுவுவன் என்று சொன்ன காரணம் என்ன? மலத்தை மலத்தினாலே கழுவான்னு சொல்றீங்களே, அது என்ன காரணம் அப்படின்னாரு சித்தியார். மலத்தை மலத்தால கழுவுதல் என்றால் செழுநவ அறுவை சாணி ஒவ்வொரு செறிவித்து. அறுவைனா வஸ்திரம், அதுல ஒவ்வொரு செறிவித்து சாணியும் ஒவ்வொரு மண்ணும் சேர்த்து. செழுநவ அறுவை சாணி ஒவ்வொரு செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன், மாயை குடுமலம் அழிப்பன் என்பது சித்தியார். அதனாலே மறைந்திடமுடிய மாய இருளை அறம்பாவைன்னு அருங்கைத்தால் கட்டி. அப்படி ஆணவ மலம் மாய்வதற்காக இருளை மாய இப்படி திருப்பிக்கணும். அதனால ஆணவ மலம் செய்வதற்காக அதுக்கு மேல அயால மாயாமலத்துல சேர்த்து, அதுக்கு மேல கண்ம மலத்தால பறக்க வச்சு அறம்பாவைன்னு அருங்கையிட்டால் கட்டி. நல்வினை தீவினையாய கயிற்றினாலே கட்டி. உட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் ஒன்றோடு ஒன்றை முட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்றவனை காட்டுவிப்பான் இருவனை பாச கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவனுடைய தில்லை அம்பலத்தை. அதனாலே அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டி. புறந்தோல் போர்த்தொங்கும் புழு ஒழுக்கு முடி. இப்படி ஒரு வீடு மன மனுஷன் மெனக்கிட்டு படைக்கிறான் பாவம் புண்ணியவன். அறம்பாவைன்னு அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தொங்கும் புழு அழுக்கு முடி. உள்ளுக புழு அழுக்கு எல்லாம் வச்சு, உள்ளுக்கு என்னென்ன இருக்குது? புழு இருக்குது, அழுக்கு இருக்குது. புறந்தோல் போர்த்த அதை மேல மேக்கப் பண்ண புறந்தோல் போர்த்தங்கும் புழு அழுக்கு முடி. இதே பல அடியவர்கள் வாடுறாங்க. அதை புழு பெய்த பண்டிதன்னை அப்பர், புழு பெய்த பண்டிதன்னை புறம் ஒரு தோலான் மூடி ஒழுக்கரா ஒன்பது வாய் ஒற்றுமை ஒன்றுமில்லை சளக்குடை இதனுள் ஐவர் சஞ்சலம் பலவும் செய்ய. இந்த வீட்டுல அஞ்சு எதிரிகள், இவ்வளவு அருமையான வீடு, இந்த வீட்டுல அஞ்சு அணக்கடவுளே என்னமா பிழைக்கிறது இப்படி எல்லாம் பண்ண. புழு பெய்த பண்டிதன்னை, இதே பாட்டுதான் இந்த கருத்து தான், புழு பெய்த பண்டிதன்னை புறம் ஒரு தோலான் மூடி ஒழுக்காரா ஒன்பது வாய் ஒற்றுமை ஒன்றுமில்லை சளக்குடை இதனுள் ஐவர் சங்கடம் பலவும் செய்ய அழிப்பானாய் வாழமாட்டேன். அப்ப அதனாலே இப்படி கால் கொடுத்து இரு கையேற்றி களி நரைத்து, கால் கொடுத்து இரு கால் கொடுத்து இரு கையேற்றி ரெண்டு கை மரம் போட்டு, ரெண்டு கால நட்டு ரெண்டு கை மரம் போட்டு, புரியுதா? கால் கொடுத்து இரு கையேற்றி களி நரைத்து, வரிச்சுகள் எலும்புகள் களி நரைத்து, இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து, உதிர நீரால் சுவர் எடுத்து, இரண்டு வாசல் ஏழு உடைத்த அமைத்து, அங்கு ஏழு சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனார் என்பது அப்பர் தேவா. இப்படி எல்லாம் ஒரு அழகா வீடு கட்டி பழையிருக்கிறான் அந்த கொத்தனார். அதனாலே அறம்பாவின் அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தங்கும் புழுவெடுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது ஆயிருக்கிறது. ஒன்பது துவாரங்களும் மலத்தை கொட்டுகிறது. மலஞ்சோறு உழுக, சோறுதல் என்றால் உழுகுதல். மலஞ்சோறு ஒன்பது, ஒன்பது வாயில வாசலை உடைய குடில. அப்பர் சொன்னாரு ஏழு சன்னல் ரெண்டு வாசல், ரெண்டு வாசல் ஏழு சன்னல். சாலைகம்னா சன்னல், சன்னல் புரியுது இல்ல? ரெண்டு நாலு ஆறு ஏழு, ஏழு சன்னல் இரண்டு வாசல். ரொம்ப நல்லா கணக்கு புரிச்சுக்கோங்க. மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடலை மலங்க புலனைந்தும் அஞ்சனையேற்றி. இப்படிப்பட்ட அருமையான வீட்டிலே புலன்கள் ஐந்து எங்களை மலங்கு அடிக்கிறது. மலங்கு அடிக்கிறது கலங்கு அடிக்கிறது. மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தில் வழியடைத்து அமுதே என்பது திருவாசகன். இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான இந்த குடிசையிலே அஞ்சு சத்துருக்கள் இருந்து தொந்தரவு பண்ணுகிறார். அஞ்சு சத்துருக்கள், அஞ்சு எதிரிகள். திருவசப்பாவில் சொன்னாரு, நான் கடல்ல விழுந்துட்டேன், கடல்ல நான் விழுந்துட்டேன், விழுந்த நான் என்ன பண்றேன்னா எப்படியாவது தம் கட்டி கரையில சேர்ந்துடலாம்னு நான் நீந்தி பாக்கிறேன். அஞ்சாலு என் கூடவே இருந்து அமுக்கிறானா, என்னமா போய் கரையில சேர போறேக்கிறார். நான் கடல்ல விழுந்துட்டு எப்படியாவது முயன்று கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றேன். அஞ்சு பேரும் கூடவே இருக்கிறவன் கரையில ஏற விடாம அமுக்கிறான் சாமி, நான் என்னமா கரையேற முடியும். இவ்வரும் பிறவிப்பவன் நீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த, புரியுதுல பாட்டு, இவரும் பிறவிப்பவன், பிறவிப்பறா பிறவிப்பெருங்கடல், பிறவிப்பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் சார். இவரும் பிறவிப்பவன் நீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த, அவன் யாரு தூரத்தாளா, இவன் கூட பிறந்தவன், கூட பிறந்தவன் தானே இதுலயா இருக்கிறேன் பலவு. இவரும் பிறவிப்பவர் நீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த, ஐவரும் பகையே ஆர் துணை என்றால் அஞ்சல் என்றும் செய்வான் கோயில், கைவரும் பழனங்குளைத்த செஞ்சாலி கடதியர்களை தரு நீளம் செய்வரம் வரும்பும் பெரும்பற்ற புலியோர் திருவளர் திருச்சிற்றம்பலமே என்பது திருவசைப்பா. அதனாலே மலங்க புலன்தான் வஞ்சனையை செய்ய, அப்படி புலன்கள் வஞ்சனை செய்வதனாலே புலன்கள் வஞ்சனை செய்கின்ற புலன் என்றால் புரியுதா, கண்ணு மூக்கு வாய் காது மெய் வாய் முகுச்சிவி கைவாய் கதிர்வேல் முருகன் களர் பெற்று உய்வாய் மனநே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் வழி நாசியுடன் செவியா ஐவாய் வழி செல்லு அவாவினையே என்பது கந்தரன் கூறி, இந்த ஐந்து புலன்களும் என்ன பண்ணுகிறது என்றால் நமக்கு வஞ்சனை பண்ணுது, நமக்கு வஞ்சனை பண்ணுது. ஆவாததை சாப்பிட சொல்லுது, சேராததை சாப்பிட சொல்லுது, பார்க்க கூடாததை பார்க்க சொல்லுது, கேட்க கூடாததை கேட்க சொல்லுது, இதெல்லாம் வஞ்சனை தானே. இப்ப மாம்பழம் சேராதுன்னு வச்சுக்கப்பா, அது என்ன பண்ணுது, பார்த்த உடனே கண்ணு பாக்குதா, கண்ணு பாக்குதா, கண்ணு பார்த்த உடனே என்ன பண்ணுது, நாவிலே எச்சில் ஊறுதா, அதற்கு மேல என்ன பண்ணுது மனசு, தின்னுடலா வாங்கிதான் தின்னுடலா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வாங்கி சாப்பிடும். அத்த துன்பத்தை அனுபவிக்கிறதாரு ஆன்மாவாகி நான், இது காட்டி கொடுக்க, இது காசு கொடுத்து வாங்க, இது திங்க, அதனால அனுபவிக்கிறதாரு. அதனாலே புலன்கள் வஞ்சரிசிகள், புலன்கள் நமக்கு எதிரிகள். அதைத்தான் திருவள்ளுவர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நின்று வாழ்வார்கள். அதையாலே புலன் பொறிகள்ல வந்து யார் கட்டுப்படுத்தினானோ, ஐந்து அவித்தல், ஐந்து அவித்தல், ஐந்து அவித்தல்னா அந்த பொறிகள் சொன்னபடி போகாமல், பொறிகள் சொன்னபடி போகாமல், ஆகாத காட்சியை பார்க்காது, சேராதத உண்ணாது, பேசாதத பேசாது, கேளாதத கேளாது, தீயத கேளாது, தீயத பேசாது, இப்படி புலன்களை கட்டுப்படுத்தி விடுறது மடக்குதல். அது இன்னும் கொஞ்சம் விரிவுதான், நிறைய விரிவு இருக்கு. ஆகையினாலே இப்படி வந்து பொறிவாயில் ஐந்தவித்தான், இப்படி பொறிகளை, இதுக்கு பொறியினும் வேறு, புலன் பொறின்னு சொல்றது, இதுக்கு பொறியின்னு வேறு, அனுபவிக்கப்படுகிற பொருள்களுக்கு தான் புலன்னு வேறு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகைதெய்வான் கட்டே உலகு என்பதும் திருக்குறள். சுவை அதான் புலன்கள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகைதெறிவான் கட்டே உலகு என்பது திருக்குறள். அதனால அதுக்கு புலன்னு வேறு, பொறிகள் வேறு, இதுக்கெல்லாம் பொறிகள் வேறு, கட்பொறி செவிப்பொறி மூக்குப்பொறி வாய்ப்பொறி, இது பொறிகள்னு வேறு. புலனைந்தும் பொறிகளைங்கின்னு பாடுறாரோ அப்ப ஞான சம்பந்தம். அதனாலே இப்படி பொறிவாயில் ஐந்தவித்தான், இந்த ஐந்து பொறிகளையும் அதனால புலன் வழியிலே செல்லாமல் அடைக்கிறவர்கள் பொய்தீர் ஒழுக்க, அவர்கள் பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்பவர்களாகிறார்கள். நெறி நிற்பவர்கள் எப்படி இருக்கான்னு நீடுவாள். ஆகையினாலே இப்படி மலங்க புலனிந்து வஞ்சனையை செய்ய, இப்படி புலன்கள் வஞ்சனையை செய்ய மனம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த புலன்கள் சொன்னபடி கேட்டு, புலன்கள் சொன்னபடி கேட்டு, இது மனுஷத்தன்மையுடைய மனமா இருந்தது விலங்குத்தன்மையுடையதாகி, வஞ்சனையை செய்ய விலங்கு மனம், விலங்கு மனம், இது பொறிகள் சொன்னபடி மனம் கேட்டுச்சு, அதுதான் பெரியது. புலன்கள் சொன்னபடி பொறிகள் சொன்னபடி மனம் கேட்கறது, மனத்துக்கு திடமான ஒரு புத்தி இருந்துச்சுன்னா அது சொன்னபடி இது கேட்க, மனசுக்கு ஒரு திடமான அறிவு இருந்துச்சுன்னு வச்சுக்க அது சொன்னபடி இது கேட்க. கடைசியில மனம் இடம் கொடுத்தா தானே அதெல்லாம் செய்ய சொல்லும். மாம்பழம் சேராது, சரி சேராதுன்னு சொல்லி மனசு என்ன பண்ணணும்னா, செந்த விடத்தால் செலவிடாது, தீதூரியும் நன்றியின் வாழ்வு போயிடும், வா போலாம் சேராது அப்படின்னு மனசு கூட்டிட்டு வரணும்ல. அது சொன்னபடி, கண்ணு சொன்னபடி, நாவு சொன்னபடி கேட்டா விளங்குதா. ஞானிகளுக்கு மனம் சொன்னபடி, அஞ்ஞானிகளுக்கு மனம் சொன்னபடி அஞ்ஞானி காப்பார், ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, ஞானிகள் சொன்னபடி மனம் கேட்கும். அஞ்ஞானிகளுக்கு அஞ்ஞானிகள் மனம் சொன்னபடி அஞ்ஞானிகளுக்கு அப்பான். மனம் போன பொக்கெல்லாம் விளங்குதா? அதனாலே இப்படி அந்த மனத்தை மன புலன்வெளியிலே போய் அது என்ன ஆச்சுன்னா விலங்கு மனமா போச்சுப்பான. விலங்கு மனத்தால், விலங்கு மனம்னா மிருகத்தன்மையை அடைந்து, மனம் மிருகத்தன்மையை அடைந்து விட்டது. வந்து விலகுகின்ற மனம் உன்னை அணுக தெரியாமல் விலகி விட்டது. விலங்கு மனம்னா மிருகத்தன்மையுடைய மனம் என்றும் சொல்லலாம். அதுக்கு மேல உன்னை வந்து அணுகி வழிபாடு செய்யாமல் விலகிய மனம். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி. இப்படிப்பட்ட பொறி புலன்கள், இவ்வளவு அசுத்தமான வீடு, இத்தனை எதிரிகள், இத்தனை வஞ்சனை பண்ணுகின்ற சத்துருக்களுக்கு இருப்பதினாலே உன்னை வந்து நான் வணங்கி வழிபாடு செய்ய முடியாதவன் ஆகும். இப்ப நம்ம வழிபாடு செய்யறனா ஒண்ணும் தப்பு இல்லை. இத்தனை தொந்தரவு எங்க போய் வழிபாடு? விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாது சிறியிருக்குன்னு. இப்படிப்பட்ட மனத்தை உடையவனாகினாலே குற்றமில்லாதவனாகி உனக்கு கலந்த அன்பாகி ஆகியாலே வேறொன்றையும் சேராமல் உன்னையே சேர்ந்து உன்னை கலந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த வழிபாட்டிலே நான் இல்லாமல் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் மனம் கசிந்து உள்ளே உருகுகின்ற நலம் இல்லாத சிரியும். நலம் என்பது இங்கே வந்து இறைவனை நினைந்து வழிபாடு செய்கின்ற நலம். நலம் நலம் என்கிற புரியுதா? யாவரும் நலம் இங்கு, யாவரும் நலம் அங்குள்ளவரும் நலம் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு தபால் எழுதுறோம் அல்லவா? அதனால இவர் சொல்லுகிற நலம் என்னன்னா வழிபாட்டின் நலம். அதை சேக்கடார் எடுத்துக்கிட்டார். சேக்கடார் என்ன பண்றாருன்னா, வேதியர் தில்லை மூதூர் வெட்போவர் குலத்து வந்தார் மாதுரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். திருநீலாண்டனாயனார் வழிபடும் நலத்தின் மிக்கார், வழிபடும் நலத்தின் மிக்கார். அதைத்தான் அங்கு மாணிக்கவாசகர் இதை சொன்னதான் அவர் சொல்றார். விமலா உனக்கு கலந்த அன்பாய், அன்பு கலந்து வழிபாடு, அன்பு கலந்த வழிபாடு, கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறீர். அதனால ஸ்ரீவனாய் இப்படிப்பட்டவனுக்கு நீ வந்து கருணை செய்தாய் என்று அதுக்கு மேல பேசுற. நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல், இப்படிப்பட்ட தன்மையுடையவனா. இப்ப என்ன ஆச்சு? உடம்ப பத்தி சொன்னாரா அவ்வளவு நல்ல உடம்பா? அப்புறம் உள்ளத்தை பத்தி சொன்னாரா அவ்வளவு நல்ல உள்ளமா? இப்படிப்பட்ட எனக்கு நீ எடி வந்து அருள்வனாய், புழுக்கருடை புன்குரம்பை பொல்லாக்கல்வி ஞானம் இல்லாதவனாயிருக்கின்ற எனக்கு நீ வந்து நலந்தன் மேல் வந்தாய். கலந்த அன்பாய் கசிந்துள்ளு நலந்தான் இல்லாத சிறியேற்க நல்லி நிலந்தன் மேல் வந்தது. எனக்கு அருளை தருவதற்காக நிலந்தன் மேல் வந்தது. நிலந்தன் மேல் வந்தது சாதாரணம் அல்ல. கடவுள் நலத்துக்கு வரமாட்டார். எல்லா பொருளையும் கலந்து இருக்கிறாங்கிறது அது வேறு. உருவத்திருமியில் கொண்டு நிலத்துல வரமாட்டேன். நல்ல புரியுதா? உருவத்திருமியில் கொண்டு பூமியில வரமாட்டேன். இவருக்காக பூமியில வந்ததோட அல்ல, மண்ணே சுமந்தான். வைகை கரை அடிபட்டான்ங்கிறது ஒரு கட்ட, பூமிக்கு வந்தான் என்பது மண்ணும் சுமந்தான். மண்ணில நடந்தா, வைகை கரையில் நடந்தான், மண்ணும் சுமந்தான். சுந்தரருக்காக திருவாரூர்ல நடந்தான். உங்களுடைய பெருமை தனியா தான் சிறப்பா தெரியுது, ரொம்ப பெருசு, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. உங்க மாதிரி அருள் பெற்றவர்கள் கிடையாது, ஞானிகள் கிடையாது, நால்வரை போல ஞானிகள் கிடையாது. ஆனாலே நீ பூமிக்கு வரமாட்டாய், இப்பத்தாரையும் கடந்து இருக்கிறவன் பூமிக்கு வரமாட்டாய். அப்படிப்பட்ட சுவாமி நீ எனக்கு அருள் பண்றதற்காக பூமிக்கு வந்தாய்தான். நிலந்தன் வந்த அருளி, அப்படி அருளி என்பதுதான் அவனுடைய நயன தீட்சை முதலான தீட்சைகள் எல்லாம் ஜீவித்து நிலந்தன் மேல் வந்த அருளி. நீள் கடல்கள் காட்டி ஐயால உயர்ந்த நீள் என்றால் உயர்ந்த திருவடி கமலங்களை காட்டி, திருவடியை காட்டி. திருவடியை காண்பதற்காக எல்லாம் எவ்வளவு பேர் முயன்றான், ஆகவில்லை. போனான் போனான் போனான், திரும்பி ஆகாமல் வந்து விட்டான், வந்து விட்டான். திருமாலும் வந்தியாய் சென்றுணரார் திருவடியை, உருநாம அறிய ஒரு அந்தனாய் ஆண்டு விட்டார். உருநாமம் ஒரு உருவம் ஒன்று வில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் திருநேரம் கொட்டாம் என்றார். அப்படி பரமோஷ்ணர்களுக்கெல்லாம் அறியவனாயிருக்கின்றவன் அவர்களால காண முடியாத திருவடியை வந்து எனக்கு காட்டி, வண்ணந்தான் அது காட்டி, வடிவு காட்டி, மலர்கடல்கள் அவை காட்டி, வழியற்றேனே தின்னந்தான் பரவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் என்று சொல்லி சிந்திக்கிறேன் என்பது திருச்சதம். நிறைய வருது, நிறைய கடல் போல கிடக்குது இன்னும் நிறைய. நீங்க சாப்பிடுறதுக்கு தான் தயாரா இருக்கும், சாப்பிடுறதுக்கு பசியோடு இருக்கும். அதனால இப்படி நலந்தன் மேல் வந்தருளி நீள்நிழல்கள் காட்டி காட்டுவானா திருவடியே, காட்டுவித்தால் அறுபவர் காணாதாரு காண்பாரார் கணுதராய் காட்டா கால என்றார் அப்போ சுவாமிகள். திருவடியை அவனா பார்த்து காட்டினார் தவிர யாராவது காண முடியுமோ? காண முடியாது, நம்முடைய சாமர்த்தியத்தால காண முடியாது. அவனா வந்து காட்டினார், அதைத்தான் அப்பர் சுவாமி காட்டுவித்தால் அறுவொருவர் காணாதாரு காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலம். அவனா காட்டவில்லை ஆனால் யாரும் காண முடியாது, அவன் காட்டினா யாரும் காணாமல் இருக்க முடியாது. அதனாலே நீள்கடல் காட்டி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியே தன்னுடைய தகுதி மிக குறைவானது என்றெல்லாம் சொல்லி, எனக்கு கொஞ்சம் தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட எனக்காக நீ பூமிக்கு வந்து எனக்கு இத்தனை அருளை செய்து ஞாயிற்கடையாய் கிடந்த அடியே. அதையாலே நாய் உலகத்தில் இருக்கிற பிராணி அல்ல, அது ஒரு மோசமான பிராணி. நாய் என்பது ஒரு மோசமான பிராணி. அப்படிப்பட்ட நாயிலையும் கடையின் ஆயினார் ஊர் நாயிர் கடையானேன். திருச்சதகத்தில் ஊர் நாயிர் கடையானேன், ஒரு வீட்டுக்கு சொந்தமான நாய் அல்ல, நடிகர் வீட்டு நாயும் அல்ல, இது ஊர் நாய். போற பக்கம் எல்லாம் முத்துப்பட்டு வரும். அப்படிப்பட்ட நாயை விட நான் நாயர் கடையானேன் சொல்லுகாதேன் கல்லாமணத்தேன் கசியாதேன் என்பாரு திருச்சதகத்துல. அதனாலே நாயிர் கடையாய் கிடந்து அடிய இருக்கு. நாய்கிட்ட அவ்வளவு கெட்ட குணங்கள் நிறைய இருக்கு, ஒரே ஒரு நல்ல குணம் நன்றி மறவா. நன்றி உள்ள பிராணினா இது. அதனாலதான் நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடான்னு வாழ்னா. இந்த பாட்டெல்லாம் நல்லா தெரிஞ்சு கருத்து இருந்துச்சு. நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா அப்படின்னு. அதனாலே நாயா சொல்றத நன்றி உடையவன் என்பது நான் மறக்க மாட்டேன். நாயிற் கடையாய் கடந்த அடியே, அவ்வளவு தகுதி இல்லாமல் கடந்த அடியே. நீ எப்படி வந்தாய் என்றால் தயாவான தத்துவனாக வந்தாய். எப்படி தயாவான தத்துவன் என்று சொன்னால், தாயை விட எத்தனையோ கூடி மடம், தாயிற் சிறந்த தாயை போன்ற கருணையுடையவனான்னு சொல்லப்படாது. கடவுள் தாய் போன்ற கருணையுடையவனாக அல்ல, பால் நனைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியே. நாயிற்கடையாய் கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். தத்துவன் என்றால் மெய்ப்பொருள், தத்துவன் என்றால் தயா என்றால் கருணை, தயா என்றால் கருணை, தயாபரன் என்று தயா என்றால் கருணை, கொஞ்சம் தயவு செய்யவன் தயவுன்னு சொல்லுவோம் அல்லவா, அதுதான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, கையாலே சோதியாயிருக்கிறான், குற்றமில்லாத சோதி. மாசு என்றால் குற்றம், ஏல ஒவ்வொன்றிலையும் மாசு இருக்கும் மறைக்கும். இந்த சோதி எதுவும் மறைக்க முடியாது. சூரியனை மேகம் மறைக்குது, சந்திரனுக்கு எத்தனையோ இருக்குது, சொல்ல வேண்டியது இல்லை. மாசற்ற சோதி, அதெல்லாம் மாசற்ற சோதி இல்லை, இது மாசற்ற சோதி. மாசு அற்ற மாசுன்னா குற்றம், குற்றமில்லாத சோதி. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, அதனால மலர்ந்த மலரில் இருக்கின்ற பிரகாசம் போன்றனே, மலர்ந்த மலரில் இருக்கின்ற நிறம் பிரகாசம் போன்ற மலர்ந்த மலர் சுடரே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, அதனால தேசன் என்றால் ஒளியுடையவனாக விளங்குகிறான், அதற்கு மேலே தேனாக இருக்கிறான், அமுதமாக இருக்கிறான், சிவபுரத்திலே இருப்பவன், சிவபுரத்தில் இருப்பவன். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாறியனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கு மாறியனே. இது எப்படின்னு கேட்டா, பாரிக்கும் ஆரியன், ஆரியன் என்று சொன்னால் சிறந்தோன் உயர்ந்தோன் என்பது பொருள். ஆரியன் என்ற சொல்லுக்கு உயர்ந்தோன் என்பது பொருள். அப்படிப்பட்ட உயர்ந்த பரங்கருணையாய் உயர்ந்த பொருளாயிருக்கிற நீ எனக்கு என்ன செய்யாய் என்று கேட்டால், பற்றை அறுத்து பாசமாகிய பற்றை அறுத்து என்னை வளர்க்கிறார். பாரித்தல் என்றால் வளர்த்தல், பாரித்தல் என்றால் வளர்த்தல், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அறியன். அதனால பக்குவம் உள்ள ஆன்மாக்களை என்ன செய்கிறான் என்று கேட்டால், தன்னுடைய கம்பெனியில வேலைக்கு சேர்த்துக்கிறான். படிச்சால நல்லா படிச்சால எந்த கம்பெனிக்கு தகுதியுடைய படிப்பு இருக்குதோ அந்த கம்பெனிக்காரை வந்து கூட்டிட்டு போற மாதிரி. அப்படியே பக்குவம் உள்ள ஆன்மாக்களாய் இருக்கின்ற ஆன்மாக்களை என்ன பண்ணுகிறான் என்றால், தனக்கு ஆட்சியும் முடியாக செய்யுது. அவர்களுக்கு இருக்கிற பாசத்தை, இந்த ஆன்மா இருக்கிற பாசத்தை அறுத்து அருளிலே வளர்க்கிறான். இப்ப உலகத்துல விட்டு வளர்க்கிறானா, அப்புறம் அருளிலே வளர்க்கிறான். அருளிலே வளர்க்கும் போது பாசம் இல்லாமல் போகுது, பாசம் இல்லாமல் போனா பிறவி இல்லாமல் போகுது. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் உரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருந்தொருளை பேரா. நேச அருள் உரிந்து அப்படி என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால் அருள் செய்கிறான். அந்த அருள் எப்படிப்பட்டது என்றால் நேச அருள். நேசம் என்றால் அன்பாகிய அருள், அன்பு ஆகிய அருள். அன்பு ஆகிய அருள் என்பது அன்னாக்களுக்கு கடவுளத்தில் அன்பு வருவது என்பது சாமானியம் அல்ல. உலக பொருள் அன்புக்கு சொல்லவே வேண்டியதில்லை. உலக பொருள் அன்புக்கு சொல்ல வேண்டும். தோட்டத்துல, காட்டுல, மாட்டுல, வீட்டுல, பணத்துல, பஞ்சாதில, உள்ளே இருக்கிற அன்பு சொல்லி முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. அன்பு எப்படி இருக்குது? வளர்ந்துகிட்டு இருக்கு. வயசாக ஆக இன்னும் கூடவே வளரும். ஆகையினாலே இந்த அருள் அன்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால் அருளாகிய அன்பு, திருவருளாகிய அன்பு. அதை அவனே கொடுக்கிறான். லேச அருள் புரிந்துன்னா கொடுத்து, அவனே கொடுத்து அன்பாகிய அருளை புரிந்து என்றால் கொடுத்து, நேச அருள் புரிந்து. அதுக்கு மேல என்ன பண்றான்? இப்படி அருளை இவனுக்கு கொடுத்துருக்கிறோமா, இந்த அருளை இவன் மறவாதபடி இருக்க வேணும். அருளை இவன் மறவாதபடி இருக்க வேணும். அதுக்கு சத்துருக்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த அருளை பறிச்சுக்கிட்டு போறதுக்கு சத்துருக்கள் உள்ளேயே நிறைய இருக்கிறார்கள். அன்னூர் சொல்லுவாரு, எழுப்பு நாடிகள் அப்போடி ரத்தமோடு அழுக்கு மூளைகள் மச்சோடு கொடுப்போடு இருக்கு வீடதில் எத்தனை தத்துவ சதிகாரர்வார். திருத்தணி திருப்பூர், எழுப்பு நாடிகள் அப்போடி வீடு, எழுப்பு நாடிகள் அப்போடி ரத்தமோட அழுக்கு மூளைகள் மச்சோடு கொடுப்புடு இருக்கு வீடதில் எத்தனை தத்துவ சதிகாரர் அப்படின்பார். இந்த சத்துவ சதிகார தத்துவ சதிகாரனா இருந்து அந்த அருளை மறந்து விட்டால் என்ன பண்ணுவது என்று சொல்லி நம்ம அருளை கொடுத்துட்டோம். அந்த கொடுத்ததை நாம கூடவே இருந்து காப்பாத்தணும். நம்ம அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டோம்னா மாணிக்க வாசகம் மறந்துடுவான், வஞ்சகர்களுக்கு எடுத்து போடுவாங்க மாணிக்க வாசகரை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் போகாம மாணிக்க வாசகருக்கு உள்ளேயே இருக்கிறான். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை. இவ்வளவு அருள், அருளுங்க சாதாரணம் அல்லவல்லவா. இப்ப என்கிட்ட ஒரு 10 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 10 லட்சம் பணம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கூடவே 2 ஆள் போய் பத்திரமா கொண்டு போய் ஒரு வீட்டுல விட்டுட்டு வாங்க அப்படித்தானே சொல்லுவீங்க. ஒரு 10,000 கொடுத்தா அப்படி சொல்ல மாட்டீங்க. சரி, 10 லட்சம் பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, என்னவா இருக்கு உங்க மனசு உள்ளபடியே? அப்ப 2 பேர் கூடவே போங்க, இல்ல கார் எடுத்துக்கிட்டாலும் சரி, பஸ் இல்லாம போனா கார் எடுத்துக்கோங்க. பத்திரமா 2 பேர் கூடவே போய் வீட்டுல இவரை பத்திரமா அந்த பணத்தை வைக்க சொல்லி இருக்க வச்சு விட்டு நீங்க வாங்க அப்படித்தானே சொல்லுவீங்க. சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க. 10 லட்சம் கொடுக்கறன்னு சொல்லுவீங்க. அச்சா, அது போல பரமேஸ்வரன் திருவாரூரை தந்தானா? அப்படி திருவருளை கொடுத்தோமே, இவருடைய உள்ளே இருக்கின்ற தத்துவங்களாகிய சத்துருக்கள் அதை அபகரித்து போய்விட்டால் என்ன பண்றது என்று சொல்லி ஒரு பக்கம் போவா உள்ளே அப்படியே இருக்கிறான் சுவாமி. நேச அருள் உரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை. அந்த கருணைக்கு என்ன சொல்றது? பெருங்கருணை. அது எப்படி இருக்குது? பெரிய ஆறு போல இருக்குன்னார். பேராறு பெருங்கருணை என்று இப்படி மாணிக்க வாசகர் அவருக்கு செய்தாருல இப்படி எல்லாம் நன்றாக அனுபவிச்சு சொல்றாரு. இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு. திருவண்ண போதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சொல்லி முடியாது அவர் பெற்றாருல சொல்லும் போது. ஆகையினாலே இப்படி திருவுளை பத்தி, பெற்றதை பத்தி இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி, நம்முடைய சிறுமையும் சொல்லி, அவனுடைய பெருமையும் சொல்லி இப்படி விளக்குகிறார் மாணிக்க வாசகர்.